உழவர்களாலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது 107.4 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விவசாயி சமுதாய வானொலி. நேயர்களே, இன்றைய ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் சிக்கன நீர்ப்பாசன முறைகள் பற்றி அறிந்து கொள்வோம், வாருங்கள்.
அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் வள்ளியம்மை, பேராசிரியர் மற்றும் தலைவர். நான் வேளாண் பொறியியல் கல்லூரி குமுளூரில் நீர்ப்பாசனம் மற்றும் வடிகால் துறையில் பணியாற்றுகின்றேன். இப்போ நான் பார்க்க இருக்கும் தலைப்பு சிக்கன நீர்ப்பாசன முறைகள். இந்திய நாட்டின் மக்கள் தொகை 2025 134 மில்லியன் அளவிற்கு அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பெரியொரு மக்கள் தொகைக்கு தேவையான அளவு நம் உணவு உற்பத்தியானது செய்ய வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம். எனவே தற்போது இருக்கும் 206 மில்லியன் டன்களிலிருந்து சுமார் 350 மில்லியன் டன்களுக்கு உயர்த்த வேண்டிய நிலையில் உள்ளோம். ஆனால் அதே காலகட்டத்தில் நமது நாட்டின் நீர் தேவையானது வேளாண்மைக்கு 2 மடங்காகவும் வீட்டு உபயோகம் மற்றும் தொழிற்சாலைகளுக்கு 7 மடங்காகவும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே தற்போது பயன்படுத்தப்பட்டு வரும் நீரின் அளவை கணக்கிட்டாலே 2025 சுமார் 50 விழுக்காடு வரை இந்த நீர் பற்றாக்குறை ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஸோ தமிழ்நாட்டில் ஆண்டுதோறும் பயிரிடப்படும் 60 லட்சம் ஹெக்டர் நிலப்பரப்பில் சுமார் 30 லட்சம் ஹெக்டர் தான் பாசன வசதி பெறுகின்றது. இது மற்ற மாநிலங்களில் பாசன அளவை ஒப்பிடும்போது மிக குறைவு. அவையும் கால்வாய், ஏரி, கிணற்று பாசனம் போன்ற பாசன அமைப்புகள் மூலம்தான் பெரும்பாலும் பாசனம் செய்யப்படுகின்றது. இந்த பாசன முறைகளின் மூலம் நீர் பாய்ச்சுவதால் அதிக நீர் வரையும் ஏற்படுகின்றது. குறைந்து வரும் நிலத்தடி நீர் மட்டத்தையும் பெருகி வரும் மக்கள் தொகையையும் நாம் கருத்தில் கொண்டு சிக்கன நீர்ப்பாசன முறைகளை விஞ்ஞான ரீதியாக பயன்படுத்தி எதிர்கால நீர் தேவையை சமாளிக்க வேண்டியது மிக மிக இன்றியமையாத ஒன்றாகும். இதற்கு நுண்ணீர் பாசனம் என்பது ஒரு சிறந்த பாசன முறையாகும். பல்வேறு நுண்ணீர் பாசன முறைகளான சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம், மலைத்தூவி போன்றவற்றை பயன்படுத்தலாம். இதனால் பாசன நீரை சேமித்து அதிக பரப்பளவிற்கு நாம் பாசனம் அளிப்பதோடு உயிர் விளைச்சலையும் பெற முடியும். இதில் முதலில் சொட்டு நீர் பாசனம் என்று எடுத்துக்கொண்டால், மேற்பாசன முறையில் பாத்திகள் மூலம் நீர்ப்பாசனம் மேற்கொள்வதால் பாசன நீர் அதிக அளவில் விரயமாகின்றது. மேலும் அதிக அளவு பாசன நீரால் எந்தவித உயிர் விளைச்சலும் கிடைப்பதில்லை. நமது மாநிலத்தில் மொத்த பாசன பரப்பில் 80% மேல் நிலத்தடி நீரையே நம்பி பயிர் சாகுபடி மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. தற்போதைய சூழ்நிலையில் பாசன நீர் பற்றாக்குறையை சமாளிக்க சிக்கன நீர்முறைகளை கையாள்வது என்பது மிகவும் அவசியமாகின்றது. இவற்றை சொட்டு நீர் பாசனம் போன்ற அதிநவீன நீர்ப்பாசன முறைகள் பயிருக்கு தேவையான அளவு, அதாவது சொட்டு நீர் பாசனம் என்பது என்றால் எவ்வளவு தேவையோ, எப்போ தேவையோ, எங்கே தேவையோ அங்கே கொடுக்கறது தான் சொட்டு நீர் பாசனம். அதாவது பயிருக்கு தேவையான அளவு நீரை வசதியான முறையில் குறைவான செலவில் ஒரே சீராக அளிப்பதோடு மட்டுமின்றி பாசன நீரை தேவையான நேரங்களில் அளிக்க உதவுகின்றது. சொட்டு நீர் பாசன முறை குறைந்தபட்ச மனித உழைப்பை பயன்படுத்தி ஓரழகு பரப்பு மற்றும் ஓரழகு நீர்ப்பாசனத்திற்கு மிக அதிக மகசூல் பெற உதவியாக உள்ளது. பயிருக்கு தேவையான சரியான அளவு நீரை நேரடியாக நாம் பயிரின் வேர்பகுதிக்கே சிறு குழாய்கள் மூலம் சொட்டு நீர் பாசனம் மூலம் நாம் கொண்டு செல்ல முடியும். இதன் மூலம் குறைந்த அளவு நீரை குறைந்த இடைவெளியில் குறைந்த அழுத்தத்தில் பயிருக்கு அளிப்பது சாத்தியமாகின்றது. நீர் வேரின் அருகாமையில் மட்டும் அழைக்கப்பட்டு மொத்த பரப்பில் 1/3 மற்றும் ஈரமாவதால் களை வளர்ச்சி மிகவும் கட்டுப்படுத்தப்படுகின்றது. பாசன நீர் பற்றாக்குறை இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு இந்த மிகவும் பயனுள்ள பாசன முறையாகும். நாம் அனைவருக்கும் தெரியும் சொட்டு நீர் பாசன முறைகளில் உள்ள நன்மைகள் என்று எடுத்துக்கொண்டால், பாசன நீரை நாம் சேமிக்கலாம். இதில் பயிரிடப்பட்டுள்ள பரப்பளவில் 30-40% மட்டுமே பாசனம் பெறுவதன் மூலம் வாய்க்கால் வெளியில் நாம் பாசனம் செய்யும் போது நீர் விரையும் தவிக்கப்படுவதன் மூலம் ஆழ்நிலை கசிவினை குறைப்பதன் மூலமும் பாசன நீர் 50-60% வரை நாம் சேமிக்கலாம். அதே போல் உர உபயோகத்திலும் நாம் இந்த சொட்டு நீர் பாசனம் மூலம் உரங்கள் கொடுப்பதன் மூலமும் உர உபயோகத்திலும் நம்மளுக்கு சிக்கனம் ஏற்படுகின்றன. மேலும் மிக முக்கியமாக நமது உப்பு நீரையும் இந்த பாசனத்திற்கு நாம் பயன்படுத்தலாம். அன்ற அனைத்து வகையான மண் வகைகளுக்கும் இந்த சொட்டு நீர் பாசன முறை மிக ஏற்ற முறையாகும். ஆனால் நமது மண் வகைகளுக்கு ஏற்றவாறு நாம் சொட்டுவான்களின் இடைவெளியை மற்றும் அதற்கு தகுந்தவாறு நாம் அமைக்க வேண்டும். குறைவான களை வளர்ச்சி, ஏனென்றால் பயிர் சாகுபடி பரப்பில் 30-40% மட்டுமே ஈரமாக்கப்படுவதால் களை வளர்ச்சி பெருமளவில் கட்டுப்படுத்தப்படுகின்றது. அதே போல் இதற்கு சொட்டு நீர் பாசனம் அமைப்பதன் மூலம் அதை இயக்குவதற்கு மிக குறைந்தளவு மனித சக்தி இருந்தால் போதும். ஸோ நடைமுறையில் உள்ள பாசன முறைகளை காட்டிலும் சொட்டு நீர் பாசனத்தின் மூலம் பாசனம் செய்ய 25 முதல் 30% மனித உழைப்பு சேமிக்கப்படுகின்றது. மற்ற நடைமுறையில் உள்ள நீர்ப்பாசன முறைகளில் ஒப்பிடும்போது சொட்டு நீர் பாசன முறையில் பூச்சி மற்றும் பூஞ்சான்களின் தாக்குவதில் மிகவும் குறைவாக உள்ளதென்று நாம் கண்டறியப்படுகின்றது. மேலும் இதில் முக்கியமாக சொட்டு நீர் பாசனம் அமைப்பதனால் நிலம் சமப்படுத்த வேண்டிய தேவையில்லை. அதனால் வேளாண் முட்டுவழி செலவு கணிசமாக குறைக்கப்படுகின்றது. தேவையான இடத்தில் தேவையான அளவு மட்டும் நீர் பாய்ச்சப்படுவதால் குறைந்த செலவு மட்டும் மாறுகிறது மற்றும் மண் மற்றும் நீர் வளமும் பாதுகாக்கப்படுகின்றது. பயிருக்கு தேவையான அளவு தேவையான நேரத்தில் மட்டும் நீர் பாய்ச்சப்படுவதால் மின்சக்தியும் மிக குறைவாகவே பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. மேலும் தக்க மின்னணு கருவிகளை பயன்படுத்தினால் பாசன முறையை தானியங்கியாக மாற்றக்கூடிய இப்பொழுது அனைவரும் இந்த முறையை தான் பயன்படுத்துகிறார்கள். சொட்டு நீர் பாசனம் மட்டும் இல்லாமல் தானியங்கியாக பயன்படுத்தக்கூடிய சொட்டு நீர் பாசன முறையை தான் பயன்படுத்தி வருகிறார்கள். தரமான குழாய்களை பயன்படுத்துவதால் பராமரிப்பு செலவும் கணிசமாக குறைகின்றது. சொட்டு நீர் பாசனத்தின் முக்கியமான கருவிகள் என்னவென்று பார்த்தால் நீரேற்று இயந்திரம் மற்றும் பைபாஸ் வால்வ் என்று சொல்லக்கூடிய பக்க வழியை அடைப்பான், உரப்பாசான அழகு, வடிகட்டி மிக முக்கியமான ஒரு உபகரணங்கள் சொட்டுநீர பாசனையில் வடிகட்டியை கண்டிப்பாக நாம் பயன்படுத்த வேண்டும். இதில் பல்வகையான வடிகட்டிகள் உள்ளன. மணல் வடிகட்டி, சரள வடிகட்டி, திரை வடிகட்டி, வளை வடிகட்டி போன்றவை. அழுத்தமானி இடத்திற்கு தகுந்தவாறு நம்ம இந்த வடிகட்டிகளை பயன்படுத்த வேண்டும். பொதுவாக இந்த வலை வடிகட்டி, திரை வடிகட்டி நமது சொட்டுநீர் அமைப்பிக்கும் போதே அது கூட நம்ம அமைத்து விடுவார்கள். இந்த சரளை வடிகட்டி, மணல் வடிகட்டி இடத்திற்கு தகுந்தவாறு நம்ம அமைக்க வேண்டும். நீர் அளவிமானி, ஒரு வழி அடைப்பான், காற்றுப்போக்கி, பிரதான குழாய்கள், துரப்பிலான குழாய்கள், பக்கவாட்டு குழாய்கள், நீரோட்ட கட்டமைப்பு அமைப்பான்கள், சொட்டுவான்கள், கசடு வழியேற்றி போன்றவை இந்த சொட்டு நீர் பாசன கருவிகளில் மிக முக்கியமான உபகரணங்களாகும். பொதுவாக சொட்டு நீர் பாசனத்திற்கு 16 மீட்டர் முதல் 20 மீட்டர் வரை நீரழுத்தம் தேவைப்படுவதால் மேல்நிலை தொட்டி குறைந்தபட்சம் நாம் 20 மீட்டர் அளவு உயரமாக இருக்குமாறு அமைக்க வேண்டும். பொதுவாக கிணறுகளுக்கு மைய விளக்கிய சென்ட்ரிஃபிக்கல் பம்பும் ஆழ்துறை கிணறுகளுக்கு சப்மர்சிபிள் பம்பும் நீரேற்று போன்ற பம்புகள் இந்த சொட்டு நீர் பாசனை அமைக்க ஏற்றுவதாகும். காற்றழுத்த முறையில் செயல்படும் கம்ப்ரஸர் சொட்டு நீர் பாசனத்திற்கும் பயன்படுத்தக்கூடாது. இது முக்கியமாக நாம் ஒரு கருத்தில் கொள்ள வேண்டிய ஒன்றாகும். அதே போல் வடிகன்று என்று எடுத்துக்கொண்டால் வலை வடிகட்டி, திரை வடிகட்டி இது சொட்டு நீர் அமைப்பு அமைக்கும் போதே இதை அமைத்து கொடுத்து விடுவார்கள். அதே போல் மிக முக்கியமாக சொட்டு நீர் அமைப்பு என்று எடுத்துக்கொண்டால் அதை நிலத்தின் மேலும் அமைப்பார்கள். நிலத்தடியிலும் சொட்டு நீர் பாசனத்தை அமைக்கப்படுகின்றன. அதே போல் நீங்கள் சொட்டுவான்கள் என்று எடுத்துக்கொண்டால் உள் சொட்டுவான்களும் இருக்கின்றன, வெளி சொட்டுவான்களும் இருக்கின்றன, உள்ளமைப்பு சொட்டுவான்கள் என்று இருக்கின்றன. மற்றும் நுண்குழாய்கள், மைக்ரோ டியூபில் என்று சொல்லக்கூடியவர்கள் நுண்குழாய்கள், அதாவது மரத்தின் வேர்பரப்பு அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நுண்குழாய்களை நாம் பயன்படுத்துகின்றோம். இவை பக்கவாட்டு குழாயிலிருந்து, அதாவது லேட்ரல்னு சொல்லக்கூடிய பக்கவாட்டு குழாயிலிருந்து நீரை பெற்று சொட்டுவான்களுக்கு அளிக்கின்றன. இவை பொதுவாக அடர்த்தி குறைந்த பாலி எத்திலின் குழாய்களால் அமைக்கப்படுகின்றது. இவை 4 மில்லிமீட்டர் வெளிவிட்டமும் 1 மில்லிமீட்டர் சுவர் கனமும் கொண்டவை. மரத்தின் மர வேர்பரப்பிற்கேற்ப நுண்குழாயின் நீளம் மாறுபடுகின்றது. வரிசை பேரில் இடைவெளி அதிகமாகும் போதும் இந்த நுண்குழாய்களை பயன்படுத்தலாம். பொதுவாக பல வகை மரங்களுக்கு இந்த நுண்குழாய்கள் முறைகளை பயன்படுத்துகின்றன. அடுத்து நிலத்தின் மேல் சொட்டு நீர் பாசனத்தை அமைப்பது பற்றி பார்த்தால் இந்த முறையில் பக்கவாட்டு குழாய்கள் நிலத்தின் மேல் அமைக்கப்படுகின்றன. பிரதான மற்றும் துணை குழாய்கள் மட்டும் தரைக்கு கீழ் 45 லிருந்து 60 சென்டிமீட்டர் ஆழத்தில் அமைக்கப்படுகின்றன. ஒவ்வொரு பயிரிடை செய்கையின் போதும் பக்கவாட்டு குழாய்களை நல்ல முறையில் சுருட்டி வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து நிலத்தடி சொட்டு நீர் பாசனம், அதாவது நிலத்திற்கு கீழ் அமைக்கக்கூடிய சொட்டு நீர் பாசன அமைப்பு. இந்த அமைப்பில் பிரதான, துணை மற்றும் பக்கவாட்டு குழாய், அதாவது மெயின், சப்மெயின், லேட்ரல் அனைத்து குழாய்களையுமே நாம் தரைக்கு கீழ் 45 லிருந்து 60 சென்டிமீட்டர் ஆழத்தில் பதிக்கப்படுகின்றன. பக்கவாட்டு குழாயில் நால்வழி வழி செலுத்தும் அமைப்புடன் கூடிய நுண்குழாய் இணைக்கப்படுகின்றது. இந்த நுண்குழாயின் முடிவில் சுட்டுவான்கள் அமைக்கப்படுகின்றன. இந்த அமைப்பில் பக்கவாட்டு குழாய்கள் நிலத்தின் கீழ் அமைக்கப்படுவதால் அமைப்பு செலவை விட முந்தைய, அதாவது நிலத்தின் மேல் அமைக்கும் சொட்டு நீர் பாசன அமைப்பை விட 30% செலவு அதிகமாகும். ஆனால் இதில் முக்கியமான நன்மைகள் என்று எடுத்துக்கொண்டால் முக்கிய குழாய், துணக்குழாய், பக்கவாட்டு குழாய்கள் அனைத்தையும் நாம் நிலத்திற்கு கீழே அமைப்பதால் 10 முதல் 12 ஆண்டு காலம் எந்த பிரச்சனையுமின்றி இந்த அமைப்பு உழைக்கக்கூடியவை. இவ்வமைப்பில் இயந்திர கலப்பை மற்றும் மாடுகளால் இருக்கப்படும் கருவுகளின் உதவியால் பயிரிடை செய்கைகள் செய்வது வந்து மிக எளிமையானதாகும். ஏன்னால் ஒவ்வொன்று முறையும் நம் நிலத்தின் மேல் சொட்டு நீர் பாசனம் அமைக்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் இந்த பக்கவாட்டு கலையிலும் சுற்றி வைக்க வேண்டியிருக்கின்றது. ஆனால் இந்த மாதிரி நிலத்தடிக்கு கீழ் நம்ம அமைக்கும் பொழுது அந்த பிரச்சனை கிடையாது. மற்றும் எலிகள் மற்றும் பூச்சிகளால் சேதப்படுத்தப்படும் வாய்ப்பு மிக மிக குறைவு. பாசன செயல்களுக்கும் எந்த தடங்களும் இல்லை. இயற்கையின் பாதிப்பு வெகுவாக கட்டுப்படுத்தப்படுகின்றது. அடுத்து இந்த சொட்டு நீர் பாசனத்தை அழுத்தத்தினால் இயங்கும் பாசன அமைப்பாகலால் இந்த அமைப்பை பாகங்களை பொருத்துவதிலும் அமைப்பின் அழுத்தம், சொட்டான்களின் நீர்போக்கு, உரப்பாசனம், அடைப்பு குறித்த பிரச்சனை ஆகியவற்றை குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் மிக கவனத்தோடும் திறமையுடனும் உடனுக்குடன் நாம் சரிபார்க்க வேண்டும். பொதுவாக இந்த அமைப்பை பராமரிப்பு முறை என்று எடுத்துக்கொண்டால் மிக முக்கியமானது ஒன்று. எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் பராமரிப்பு என்பது மிக முக்கியமான ஒன்று. இதற்கு இந்த சொட்டு நீர் அமைப்பில் கிணற்றிலிருந்து எடுக்கப்படும் தண்ணீர் தூய்மையாக இருக்காது. அதில் தூசுகள், குப்பைகள், இலைகள் மற்றும் பல வகையான அசுத்தங்கள் இருக்கும். இந்த பொருட்கள் எல்லாம் தண்ணீரோடு சேர்ந்து போகும்போது பிரதான குழாய், கிளக்குழாய் மற்றும் பக்கவாட்டு குழாய்கள் மற்றும் சொட்டுவான்களை அடைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு உள்ளது. அதை தடுப்பதற்காக நம் சொட்டு நீர் பாசனத்தை கண்டிப்பாக பராமரிக்க வேண்டியது அவசியமாகும். பம்பிலிருந்து அதிக அழுத்தத்துடன் வரும் தண்ணீர் சொட்டுவான்கள் மூலம் வெளியே வரும்போது வெளியே நிலவும் காற்று அழுத்தத்திற்கு வருகின்றது. அதாவது ஆங்கிலத்தில் 10 km/cm² என்று சொல்வோம். சொட்டுவான்களிலிருந்து தண்ணீர் சொட்டு சொட்டாக வெளியே வருகிறது. இந்த நிலையில் தண்ணீரின் ஓட்டம் பல வகையாக இருக்கும். அவை சுழன்று சுழன்று வரலாம், குழாயில் கட்டுப்படுத்த முடியாத வேகத்திலும் வரலாம், மற்றும் மிகவும் மெதுவாக வரலாம். சில சமயங்களில் தண்ணீர் ஓடும் பாதை தூசுகளால் அடைபட்டிருக்கும், அல்லது ரசாயன பொருள் அடியில் வண்டலாக தங்கியிருக்கலாம். அப்படி இருக்கும்போது தண்ணீர் ஓட்டம் தட்டுப்பட்டு பயிர்களுக்கு சீராக கிடைப்பதில்லை. எனவே சொட்டு நீர் பாசனத்தின் பராமரிப்பு எவ்வளவு முக்கியம் என்பதை விவசாயிகள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு தகுந்தவாறு நாம் வந்து சொட்டு நீர் பாசனத்தை பராமரிக்க வேண்டும். பொதுவாக சொட்டுவான்கள் குழாய்களில் தண்ணீர் தடைபட முக்கியமான காரணம் என்று பார்த்தால் இவை சிறு பொருட்களால் மாசடைந்து தடைபடக்கூடும் மற்றும் விரிவடைதல் மற்றும் சுருங்கும் தன்மையால் ஏற்படுகின்றது. பூச்சிகள் மற்றும் அணில் தொல்லைகள் மூலமும் இது பழுதடையலாம். பாசி மற்றும் பாக்டீரியா வளர்ந்து உள்ளே படிக்கலாம். ரசாயன பொருட்கள் உள்ளே தங்கலாம். இவை ஒவ்வொன்றுக்கும் சரியான முறையில் நாம் பராமரித்து இதுதான் சொட்டு நீர் பாசனத்தை பராமரிக்க வேண்டும். முக்கியமாக பாசி வளர்வதை தடுக்க காப்பர் சல்ஃபேட் 0 to 2 ppm வரை தண்ணீரின் மேல்தளத்தில் கலந்துவிட்டால் இந்த பாசிகளை நாம் மிகமாக கட்டுப்படுத்த முடியும். அடுத்து முக்கியமாக சொட்டு நீர் பாசனத்தில் பார்த்தால் சொட்டு நீர் உரப்பாசனம். நாம் சாதாரணமாக உரங்களை மண்ணில் இடுவதால் பயிருக்கு 50% சத்துக்கள் மட்டுமே கிடைக்கின்றன. மீதமுள்ள 50% சத்துக்கள் பல்வேறு வகைகளில் வீணாகின்றது. ஆனால் சொட்டு நீர் பாசனத்தில் திரவ உரங்கள் அல்லது நீரில் முற்றும் கரையும் உரங்களை அழைப்பதால் இந்த உர உபயோகத்திறன் 80% to 90% வரை அதிகரிக்கின்றது. இதனால் விலையுயர்ந்த தாவர சத்துக்கள் விரயமாவது தடுக்கப்படுவதோடு பயிரின் மகசூலும் தரமும் மேம்படுத்தப்படுகின்றது. பொதுவாக இந்த சொட்டு நீர் உரப்பாசனத்திற்கு பயன்படுத்தக்கூடிய உபகரணங்கள் என்று நாம் எடுத்துக்கொண்டால் மிக முக்கியமான உபகரணங்கள் வெண்சுரி, உரத்தட்டி மற்றும் உரச்செலுத்தி ஆகும். அடுத்து இந்த 3 கருவிகள் மூலம் நாம் உரப்பாசனம் செய்யலாம். அடுத்து பாசனம் என்று முக்கியமான சிக்கன நீர் பாசன முறைகளில் முதலில் சொட்டு நீர் பாசனத்தை பற்றி பார்த்தோம். அடுத்து மிக முக்கியமான பாசனம் என்று பார்த்தால் அவை தெளிப்பு நீர் பாசனம். இந்த பாசன நீரை பயிரின் மேற்பரப்பில் மலைத்துளி போல் வயல் முழுவதும் சீராக தெளிக்கும் பாசனம் மேற்கொள்ளும் முறையை நம்ம தெளிப்பு நீர் பாசனம், அதாவது ஆங்கிலத்தில் ஸ்ப்ரிங்க்ளர் இரிகேஷன் என்று சொல்வோம். நமது பகுதியில் சாகுபடி மேற்கொள்ளப்படும் அனைத்து வகையான பயிர்களுக்கும் இந்த தெளிப்பு நீர் பாசனையை பொதுவாக பயன்படுத்தலாம். ஆனால் குறைந்தளவு பாசனம் மற்றும் அடிக்கடி நீர் தேவைப்படும் பயிர்களுக்கு இந்த முறை மிகவும் பொருத்தமானது. பயிர் விதைத்தவுடன் முளைப்பு விகிதத்தை மேம்படுத்த மண்ணின் மேற்பரப்பு மற்றும் நனையும் அளவிற்கு லேசான பாசனம் மேற்கொள்ள இம்முறை மிகவும் ஏற்றது. பொதுவாக மலைத்தோட்ட பயிர்களான தேயிலை, காப்பி, சிக்கிரி, ஏலக்காய், பழவகை பயிர்கள், தீவன பயிர்கள், எள், பருத்தி மற்றும் நிலக்கடலை போன்ற பயிர்களுக்கு பாசனம் மேற்கொள்ளவும் பாசன நீர் மூலம் உரம் அளிக்கவும் இம்முறை மிகவும் உயர்ந்ததாகும். இந்த முறையில் நுண்தெளிப்பானங்களை பயன்படுத்தி குறைவான பயிர் உயரம் கொண்ட நிலக்கடலை, உளுந்து, பாசிப்பயிர், சோயா, மொச்சை, காய்கறி பயிர்கள் போன்றவற்றில் பாசனமும் பாசன நீர் மூலம் உரமும் அளித்து நம் பன்வரு நன்மைகளை பெறலாம். அடுத்த பாசனம் என்று கொண்டால் மலைத்தூவி பாசனம், ரைன்கன் என்று சொல்லுவோம். இந்த மலைத்தூவி என்பது நீர் தெளிப்பு நீர் பாசனத்தின் பெரிய அமைப்பாகும். இதன் மூலம் 1 நிமிடத்திற்கு 500 liters வரை சுமார் 90 அடி விட்டத்திற்கு செயற்கை மலையை போன்று நாம் பயிருக்கு அளிக்க இயலும். மலைத்தூவியின் இயக்க அழுத்தம் 2.5 to 3.5 kg/cm² வரைக்கும் மற்றும் மலையளவு மணிக்கு 2.5 mm ஆகும். நடைமுறையில் உள்ள சால் பாசன முறையுடன் ஒப்பிடும்போது மலைத்தூவியை உபயோகித்தால் 50% வரை பாசன நீர் சேமிப்பு மற்றும் குறைவான பாசன நீளம், குறைந்த கூலியாட்கள் தேவை, 10% கூடுதல் மகசூல், பாசன நீருடன் உரமளிப்பதால் கூடுதல் உர உபயோகம், குறைந்த பூச்சி தாக்குதல் போன்ற நன்மைகள் பெறலாம். மலைத்தூவியை பொதுவாக கரும்பு, மக்காச்சோளம், தீவனப்புல், உளுந்து, பாசிப்பயிறு போன்ற பயிர்களில் பாசனம் மேற்கொள்ளவும் பாசன நீருடன் உரமளிக்கவும் உபயோகப்படுத்தலாம். அடுத்து சிறு நுண் நீர்ப்பாசன உபகரணங்கள் என்று எடுத்துக்கொண்டால், நாம் சிறிதளவு காய்கறி தோட்டம், தோட்டக்கலை சாகுபடி, நாற்றங்காய்கள் நர்சரி என்று சொல்வது நாற்றங்காய்கள், வீட்டு தோட்டம் மற்றும் அலங்கார தொட்டு செடிகளுக்கு சிக்கன முறையில் நீர்ப்பாசனம் அளிக்க இந்த உபகரணங்களை பயன்படுத்தலாம். அதில் முக்கியமாக வாளி சொட்டு நீர் கை உபகரணம் என்று சொல்லக்கூடிய இவற்றை உபயோகப்படுத்தலாம். இந்த உபகரணம் வீட்டு தோட்டத்திற்கு மகளிர் மற்றும் சிறு குறு விவசாயிகள் பயன்பெறும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதில் 15 லிட்டர் கொள்ளளவுள்ள ஒரு வாளியும் 12 மில்லிமீட்டர் விட்டம் கொண்ட 10 மீட்டர் நீள சிறு குழாயும் உள்ளது. சிறு குழாயில் சொட்டுவான்கள் பொருத்தப்பட்டுள்ளது. குழாயிலிருந்து தண்ணீர் திறந்துவிட சிறிய அடைப்பானும் வடிகட்டியும் உள்ளது. சிறு குழாயை வாளியுடன் இணைப்பதன் மூலம் இணைத்து நீரை திறந்து விடும்போது பயிர்களுக்கு நீர் சொட்டு சொட்டாக கிடைக்கும். வாளியை சுமார் 3 அடி உயரத்தில் வைத்து தினமும் 3 அல்லது 4 முறை நீர் திருப்பினால் செடிகளுக்கு தேவையான நீரை சிக்கனமாக அளிக்க முடியும். இதனை கொண்டு 20 சதுர மீட்டர் நிலப்பரப்பில் சுமார் 100 செடிகளை பயிரிடலாம். அடுத்தது பீப்பாய் சொட்டு நீர் கை உபகரணம் என்று சொல்வார்கள். இவை வீட்டு தோட்டம் மற்றும் வாணிப தோப்பு காய்கறி தோட்டத்திற்கு ஏற்றது. இதில் 200 லிட்டர் கொள்ளளவு உள்ள ஒரு பீப்பாய், 11 மில்லிமீட்டர் விட்டமுள்ள 10 மீட்டர் நீள குழாய், வடிகட்டி, அடைப்பான் ஆகியன உள்ளன. 10 மீட்டர் நீள குழாயில் 5-12 சிறு மில்லிமீட்டர் உள்ள சிறு குழாய்கள் இணைத்து அடைப்பானை திறந்தால் சுமார் 3 சென்ட் நிலத்தில் 520 காய்கறி செடிகளுக்கு சிக்கன வாசனை மேற்கொண்டு நல்ல மகசூல் பெறலாம். அடுத்து நுண் தெளிப்பான் கை உபகரணம் என்று இருக்கக்கூடிய ஒரு உபகரணம். இதனை இயக்க மோட்டார் அல்லது அதிக நீர் அழுத்தம் தேவைப்படும். இதில் மணிக்கு 70 முதல் 95 லிட்டர் நீர் அளிக்கவில்லை. 15 நுண் தெளிப்பான் மற்றும் 16 மில்லிமீட்டர் சிறு குழாய் உள்ளது. 10 மீட்டர் நீளமுள்ள 5 சிறு குழாய்களை 2 மீட்டர் இடைவெளியில் துணை குழாய்கள் இணைத்து ஒவ்வொரு வரிசையிலும் 3 தெளிப்பான்கள் பொருத்த வேண்டும். நுண்ணெளி தெளிப்பு பாசனம் நாற்றங்கள், வீட்டு தோட்டம், புல்வெளி போன்றவற்கு மிகவும் ஏற்றது. சுமார் 1000 செடிகளை 250 சதுர மீட்டர் நிலத்தில் பயன்படுத்தலாம். இந்த சிக்கன நீர்ப்பாசன முறைகளான சொட்டு நீர்ப்பாசனம், தெளிப்பு நீர்ப்பாசனம் மற்றும் மலைத்தூவி பாசன முறைகளின் மூலம் கணிசமான நீர் சேமிப்பதால் 40 முதல் 50% வரையும் அதிக விளைச்சலும் கிடைக்கின்றன. பயிர் இடைவெளி அதிகம் உள்ள தென்னை, மா, பலா, வாழை, பாக்கு, தேக்கு, சப்போட்டா, புளி மற்றும் ஏனைய பிற மரப்பயிர்கள், இடைவெளி குறைந்த வரிசை பயிர்களான தக்காளி, பருத்தி, கரும்பு, மஞ்சள், மலர்கள், முசுக்கொட்டை, தேயிலை, காப்பி போன்றவற்றுக்கும் துண்துளி நீர்ப்பாசனமே மிக மிக உகந்ததாகும். புல்வெளிகள், பசுமை போர்வைகள், விளையாட்டுத் திடல்கள், நகர்ப்புற பசுமை பகுதிகள் போன்ற நில எழில் வடிவமைப்பதை லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சர் என்று சொல்லக்கூடிய அந்த முறைகளுக்கும் சொட்டு நீர்ப்பாசனம் மற்றும் தெளிப்பு நீர்ப்பாசனங்கள் மிகவும் உகந்தவையாக விளைகின்றன. எனவே குறைந்த நீர்வளச் சூழலில் அதிக பயன் பெற்றிட இந்த நுண் பாசன முறைகளோடு சொட்டு நீர் பாசன முறைகளையும் பயன்படுத்தி மகசூல் திறமையாக அதிகரித்து வேளாண்மையை சிறக்க முயற்சி செய்வோம் என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது சிக்கன நீர்ப்பாசன முறைகள் பற்றி முனைவர் வள்ளியம்மை அவர்கள் கூறிய தகவல்களை கேட்டு அறிந்து கொண்டீர்கள் அல்லவா? மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.